பசுக்கு தீனி போட்டா நல்லம், பசுவில பார்த்து போனா நல்லம், பசுவை பசுவை பற்றி கணக்க சொல்லியிருந்தார். அதனால இந்து இந்துக்கள் அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளிலையும் இந்த முஸ்லீம் நாடுகளிலையும் இந்த மாட்டு பசு ரஜ்ஜியம் தான் நல்ல ஹை புரோட்டீன் சொல்லி சாப்பிடுறார்கள், அதை கொண்டு சாப்பிடுறார்கள். அப்ப அவை அந்த நாட்டில் உள்ளவர் தான் எங்களை ஆளுகிறார்கள், நாங்கள் அதிகா போய் எல்லாம் அவலப்படுறோம் அந்த நாடுகளில், அவர்கள்லாம் நல்லா இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஆளுகிறார்கள், அவர்கள்லாம் எல்லா விதத்திலும் மேலோங்கி நிற்கிறார்கள். அது என்னது, அது என்னண்டு அப்படி பாவம் செய்கிறவர்களுக்கு அப்படி மேலோங்கி இருக்கிறார்கள். அதுதான்
நல்ல அருமையான ஒரு கேள்வியுடன் வந்து இணைந்திருந்தார். அதாவது பசுவை போற்றுதல் எமது தர்மம், பசுவை மாதா கோ மாதா என்று சிறப்பித்து எமது மதம் சொல்லுகின்றது. பசுவை தரிசித்தல் புண்ணியம் நற்சகுணம், பசுவுக்கு உணவு போடுதல் மிகவும் புண்ணியம், யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவுக்கு ஒரு வாயுரை என்று திருமந்திரம் சொல்லுகிறது. ஆவென்றால் பசு, வாயுரை என்ன ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறது. பசு நிறைய பசுவை தொட்டு வணங்க தீய கணாக்களினுடைய பலன்கள் அழியும் என்று சொல்லப்படுகின்ற தீக்கனவு. மற்றது கிரகதோஷங்களுடைய நிமர்த்திக்கும் பசுவை வணங்குதல் ஒரு மரபாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பசுவினுடைய இடத்திலே இருந்து செபித்தால் அல்லது தேவார திருவாசகங்கள் நூல்களை பாராயணம் பண்ணினால் அதற்கு பல மடங்கு கூடிய பலன். ஒருவர் இல்லத்திலே இருந்து ஒரு தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பதற்கு ஒரு பலன், ஆலயத்திலே இருந்து தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பது ஒரு பலன், புனித தீர்த்தங்களின் கரையிலே இருந்து தேவார திருவாசகங்கள் பாடுவது ஜபிப்பது இன்னொரு மடங்கு பலன் என்றால், அதைவிட கோடானு கோடு மடங்கு பலன் கூசாலை, பசுக்கள் இருக்கின்ற இடத்திலே அதில் நின்று அதை ஜபிப்பது என்பது. அப்போ இந்தியாவிலெல்லாம் பல இடங்களில் அதை செய்வார்கள் கோஷாலை என்று, அது ஒரு பலன் இருக்கின்றது. பசுவினுடைய தூசு பட்டால் எவ்வளவோ தோஷங்கள் நீங்கும், அதை சொல்லுவார்கள் கோ தூளியண்டா தூசு.
தூசு
இப்போ பசுக்களை பராமரித்து பசுக்களை மேய விட்டு அதுக்கு பின்னால் போய் பசுக்களுக்கு பின்னால போய் அப்பதானே தூசிப்படும், பிறகு பின்னால வாரம் அவர்களுக்கு இது இருக்கிறது. இது வந்து என்னென்று கேட்டால் எங்களுடைய பகீரதனுடைய வரலாற்றிலே வருகின்றது. என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்துக்கு பிராய சித்தங்கள் ஒன்றாக இதை சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அதில் வந்து நின்று கேட்டால் கூத்து பசுக்களை ஓட்டிக்கொண்டு சென்று அந்த குளம்படிக்கு பின்னால போய் பின்னால வந்து அந்த தூசி முடம்பிலே படப்பட பாவங்கள் போகும். பசுக்கள் திரும்பி வருகின்ற பொழுது எழுகின்ற தூசி வந்து பாவங்களை போக்கும் என்று சொல்லப்படுகின்றது. அதை திரும்பி வரையக்குள்ள சொல்லுவார்கள் கோ தூளி முகூர்த்தம், சூரிய அஸ்தமிக்கிற நேரம் பசுக்கள் எல்லாம் திரும்பி வரையக்குள்ள ஒரு தூசி பறக்குமா, அது கோ தூளி முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அவ்வளவு புனிதம் பசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பசுவினுடைய ஐந்து பொருட்கள் ஆவினை கருங்கலம் அரண் அஞ்சாடுதல், பசுவினுடைய சிறப்பே அதுதான். ஆவுக்கு சிறப்பு என்றால் அருங்கலம் என்றால் சிறப்பு என்றால் சொத்தத்தை ஸ்பெஷாலிட்டியாக வேண்டால் அது பால் கொடுக்கிறது, அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் அதனுடைய ஐந்து திரவியங்களை கொடுக்கின்றது, பால் தயிர் நெய் மற்றது கோமயம் கோசலம். இந்த பஞ்ச கவ்யம் என்று சொல்லுவார், இது அபிஷேகம் செய்து அப்படியே ஓராக ஓடும். இந்த பஞ்ச கவ்யத்தின் மகிமை இவ்வளவு நாளும் பல பேருக்கு தெரியாது. இப்ப இயற்கை முறை வேளாண்மை வந்தவுடன் நேச்சுரல் இதில் எல்லாரும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், பூச்சிக்கொல்லிகள் இல்லாமல் மற்றது ரசாயன உரங்கள் இல்லாமல் பயிர்களை பயிர் செய்ய போகின்ற பொழுது இந்த பஞ்சகவ்யம் இப்ப அங்க மீண்டும் புத்துயிர் பெற்று வருகின்றது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ப்ரொபோஷன்ல அதானே பஞ்சகவ்யம் பாலாக தேர்ந்து ஓடும்
ஓடும் ஓடும்,
வெளியில வாய்க்கால் வழி ஓடி அங்க போகும். அதை சுத்தி இருக்கிறதெல்லாம் நெல் வயல்கள்
தான்,
அந்த நாளையில கோயில்களை சுத்தி வயல்கள். இப்ப அதுக்கு வேற வேற ப்ரொபோஷனா போட்டு இந்த பஞ்சகவ்யாவை எடுத்து பத்தாம் நாள் தெளிக்கிறதுல இருந்து கரைச்சி விடுறதுல இருந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் பசு பஞ்சகவியால ஊற வச்சுதான் இப்ப நிலையை விதையே விதைக்கணும். இப்போ பத்தாம் நாள் ஒரு தெளிப்பூ, பதினஞ்சாம் நாள் ஒரு இறப்பு என்று பஞ்சகவியாவுக்கும் வலு மகிமை. இந்த பஞ்சகவியாவோட இப்போ கொஞ்சம் வேறு சில கேட்டு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் வேறு இந்த வேப்பம் பண்ணாக்க அப்படி கொஞ்சம் சேர்த்து சில மோடிஃபிகேஷனும் இருக்குது. இதெல்லாம் பஞ்சகவியா இப்போ இயற்கை வேளாண்மையிலே மீண்டும் புத்துயிர் பெற்று புது வீச்சோடு வந்து கொண்டிருக்கிறது
தமிழ்நாட்டிலாம்.
அப்போ ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல்ன்றதுல அது கொண்டு இருக்குது. அடுத்தது இந்த பசுக்களுடைய இதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் நன்மை பயக்கின்ற பாக்டீரியாக்கள் மண்ணுக்கு
மண்ணுக்கு
மண்ணுக்கு அது கொண்டு அதுலேயும் சொல்லுகிறார்கள். நாட்டு பசுக்களினுடைய அந்த பூ மேய்கின்ற பசுக்களுடைய இன்னொன்று இருக்கு. எங்களுக்கு என்ன இந்த பசுனுடைய இதில் எங்களோட ஊரில் வந்து சொல்லுவார்கள் உண்டு கோரோஷனை என்று சொல்லுவார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு சளி கண்டு கொடுப்பது. நானே யோசித்து இருக்கிறேன், சும்மா இருக்கிற பிள்ளைக்கெல்லாம் குளிச்சு போட்டு ஒவ்வொரு நாளும் கோரோசன மாத்திரை உரைத்து கொடுப்பார்கள். ஏன் இந்த கோரோசன மாத்திரை உரைத்து கொடுக்கிறார்கள்? மருத்துவத்தில் இருக்கிறவுடனால தெரியும் பிள்ளைக்கங்க சளி இல்லை. சின்ன பிள்ளைகளுக்கு இந்த செக்ரீஷன் சத்தம் இருக்கும், அது என்னத்துக்கு வராம தடுக்கிறதுக்கா நோய் எதிர்ப்பு காண்டெல்லாம் பார்த்தோம். இப்போதான் புரிந்தது என்னென்றால் பசுக்கள் போய் உள்ள மேய்ச்சல் நிலமெல்லாம் மேய்ந்து விட்டு வரும். கோரோசன் என்பது பசுவின் வயிற்றிலே உருவாகின்ற ஒரு வகை படிமத்தினாலே வருகிற ஒரு கல், கல் மாதிரி படிஞ்சு வாரது. அது பசு இறந்த பிறகு எடுப்பார்கள். அது அது வாசனை திரவியமும் அபிஷேக பொருளும் அதனிடம் மருந்து பொருளும். இப்போ என்ன நடக்குதுண்டா, பசு போய் இந்த ஊரில் இருக்கிற புல்லு தூசு மரங்கள் அந்த பூக்கள் எல்லா சருகு எல்லாத்தையும் சாப்பிட்டு அதுக்கிட்டு ஒரு எக்ஸ்போஷருக்குள்ளால் வந்து இந்த மைனியூட் அமௌண்ட் வெரி மைனியூட் அமௌண்ட் இந்த கோரோசனையில் இருக்குது. இதை சிறு வயதிலிருந்தே பிள்ளைக்கு குறைச்சி குறைச்சி கொடுத்து கொண்டு வர இதுகளால் வருகிற இந்த மகரந்த தூசால வர்ற அலர்ஜி,
அதெல்லாம்
இந்த சீசனல் அலர்ஜிஸ் இருக்குல்ல, பீனிசம் மற்றது மண்டைச்சளி தும்மல் சைனஸ் பிரச்சனை இப்பெல்லாம் பல பேருக்கு அது பிரச்சனை. அதுக்கு என்ன செய்கிறவன்டா இப்போ அலர்ஜி டெஸ்ட் செய்து போட்டு அவர்களுக்கு என்ன அலர்ஜி கண்டு பார்த்து இந்த மர தூசுக்கு அலர்ஜின்னு இது கண்டு பார்த்து அந்த தூசினுடைய அல்ல அந்த பூவினுடைய அந்த புல்லினுடைய பகுதியை வலு ஐதாக்கத்திலே ஒன் இன் டென் தௌசண்ட் ஒன் இன் ஓ ஒன் இன் டென் டைலியூட் பண்ணி அதை ஒவ்வொரு மூன்று நாள் ஐந்து நாளுக்கு ஒரு முறை இன்ஜெக்ஷனாக கொடுத்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து கொடுத்து கொண்டு வர அந்த அலர்ஜி சிம்டம்ஸ் அந்த மண்டை சளி போன்றவை கட்டுப்படும். இதைத்தான் அந்த நாளில்
மாத்திர.
ஆனால் என்னென்று கேட்டால் இந்த காலத்தில் வேலை செய்தண்டா ரெண்டு பிரச்சனை. கனடாவில் இருக்கிற அலர்ஜிக்கு வேலை செய்யமாட்டா, கனடாவில் இருக்கிற புற்று புல்தரையில மாடு மேயவேணும்.
அந்த மாட்டிலேயே
அப்ப இந்தியாவில இலங்கையில இருக்கிற மாட்டு கோரோசனையை கொண்டு வந்து இங்க வேலை செய்யலாம். உங்களோட லோக்கலா இருக்க வேண்டும் உண்டு. ரெண்டாவது மாட்டுக்கு தீவனம் போட்டு வச்சிருந்து கோரோசனை எடுக்கல, அது மாடு மேய்ச்சல் நிலத்தில் மேவதா இருக்க
வேணும்.
அப்ப அந்த மரத்து வக்குணங்களை வடிவ பார்த்து தான் அப்ளிகேஷன் போட வேணும். இதெல்லாம் பசுவுக்கு இருந்த சிறப்பு. இந்த பசுவை நாங்கள் இப்படி போட்டுகிறோம், இப்படி வணங்குகிறோம், இது எங்களுக்கு தர்மமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மேற்று மதத்தவர்கள் வெள்ளக்காரர்கள் அரபு நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாம் இந்த பசுவை கொன்று இறைச்சி அதெல்லாம் சாப்பிடுகிறார்கள் பிறண்டுகிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள், நாங்கள் தான் கெட்டு போனோம். ஒவ்வொருவருக்கும் ஸ்வதர்மம் ஒன்றிருக்கின்றது. நாங்கள் வானொலியிலே கதைப்பது பொது தர்மம். ஸ்வதர்மம் என்றால் எனக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது, உங்களுக்கு ஒரு தர்மம் இருக்கின்றது, கேட்டுக்கொண்டிருக்கிற நேயருக்கு ஒரு தர்மம். இது பர்சனல் அப்ளிகேஷன் அது கொண்டே இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால் சுவதர்மத்துக்கு ஒரு உதாரணமாக சொன்னால் வைத்தியர் ஊசி போடலாம், ஆனால் மற்றவர் தண்டபாட்டுக்கு இன்னொருத்தர் ஊசி போடலமோ
இல்லை
போடலாம். அது அவருடைய தர்மம் இல்லை, அது தவறு, அதால தீங்குதான் கூட விளையும். அதே மாதிரியாக ஒரு நாட்டை காக்கின்ற ராணுவ வீரன் துப்பாக்கி எடுத்து சுடலாம், மற்றவர் சுடலாமோ?
சுட்டால் அவருக்கு,
இவர் சுட்டால் இவருக்கு மெடல் கொடுப்பார்கள், அவர் சுட்டால் அவருக்கு அடைத்து வைத்து தண்டனை கொடுப்பார்கள். அதுக்கு நேரங்காலத்தை பொறுத்து. இந்தியாவில் ஒரு முறை நடந்தது, பாகிஸ்தான் போர்களே அந்த இது ஒரு சக்கராண்டு சொல்லுவார்கள், அவருடைய அந்த விருது பெற்ற ஒரு இராணுவ வீரர் விடுமுறைக்கு ஊருக்கு வந்திருந்த பொழுது நிலச்சண்டையிலே பக்கத்து எல்லை தகராறுல சுட்டு போட்டார் ஒருத்தர். அவரை கைது செய்து அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது, மரண தண்டனை. அப்ப அவருக்கு விருது பெற்றவர்,
விருது பெற்ற,
ஆனால் எங்கே அதை அப்ளை பண்ண வேண்டும் இருக்கின்றது. அதே மாதிரி உமது தர்மம் வேறு, நாம் உமக்குரிய தர்மத்தைத்தான் பார்க்க வேண்டும், மற்றவருடைய தர்மம் அல்ல. உமது நாட்டிலே பசுக்களை பேணுகின்றோமா? ஏன் கஷ்டப்படுகிறோம் என்று ஐயா கேட்கிறேன். நான் மருத்துவ மாணவனாக யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது எங்களுக்கு கம்யூனிட்டி மெடிசின் சமூக மருத்துவம் இருக்கின்றது. அதிலே எங்களுக்கு பல விதமான வெளிக்கல வேலைகளுக்கு போவோம். அதிலே ஒன்று இந்த இறைச்சி வெட்டுகிற இடங்களில் எப்படி இந்த சுகாதாரத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் பேணுகிறார்கள். அப்ப பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் PHI வருவார். அந்த இதுக்குள்ளால போறது போனால் யாழ்ப்பாணத்திலே மாடு வெட்டுகின்ற இடத்துக்கு போனால் அந்த ஆடு வெட்டுகிறது எப்படி மாட்டை வெட்ட முதல் பரிசோதிக்கிறார்கள் சுகாதாரமானதாக இருக்குதாண்டு பிறகு அதுக்கு பிறகு வெட்ட அனுமதி கொடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் வெட்டின இறைச்சிக்கு ஒரு சீல் வைப்பார்கள் இது திறமையானதுண்டு அதுக்கப்புறம் தான் இதண்டுவார்கள். அப்போது ஒரு விஷயம் அறிந்தேன். நல்ல ஒரு திருவிழா காலத்திலே யாழ்ப்பாணத்தில் மாடு இறைச்சி மாடு வெட்டுவது வெகுவாக குறைந்து விடுகின்றது
என்றால் அங்கே உண்பவர்கள் இல்லை ஒரு பேரும் அப்போ மாமிசம் சாப்பிடுவதில்லை.
நல்லூர் திருவிழா காலத்திலே பெருமளவு மாடுகள் வெட்டுவது குறைந்தால் அதை சாப்பிடுவது கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ அவர்கள் நிப்பாட்ட மாட்டார்கள். நல்லூர்
திருவிழா
அந்த தர்மத்தை மீறி சாப்பிடுகிற எங்களுடைய இந்துக்கள் தான். இது நாங்கள் மருத்துவ மாணவர்கள் தர்மத்தை மீறுவது நாங்கள் தர்மத்தை மீறுவது நாங்கள். நான் வளர்கின்ற பொழுது சிறு வயதாக வளர்கின்ற பொழுது பார்த்துக்கிட்டு அயலிலே மாட்டு வண்டில் வைத்திருந்து பிழப்பவர்கள் மாடு வைத்து அவர்களுக்கு கால் நாள் முழுக்க உழைத்து போட்டு கடைசி காலத்தில் அது நோயாகி கால் முறைந்து அப்படி இருந்தால் அது அப்படியே இறைச்சியை கொடுக்குறார்கள். இதுவும் வருகிறது. ஆகவே தர்மத்தை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்கின்றோம் என்று ஒருவரும் வாய் திறந்து கூற முடியாது. என்னுடைய அவதானத்திலே மற்ற சமயத்தவர்கள் தந்தன் தர்மத்தை நன்கு கடைபிடிக்கிறார்கள் கடைபிடிக்க முயற்சிக்கின்றார்கள். அந்த தொழுகை அந்த தான தர்மம் அந்த இது எல்லாம் எல்லாம் நடக்கின்றது. கிறிஸ்தவர்கள் சேர்ச்சுக்கு போகிறார்கள் வழிபடுகிறார்கள் முஸ்லீம்களை நாங்கள் தான் அதிலே மிகவும் குறைவானவர்கள் வீக்கானவர்கள் நலிவானவர்கள். ஆகவே எங்களுக்கு எப்படி அருள் வரும் மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது சரியாக இருக்கும். சுவதர்மம் என்பது மிகவும் முக்கியமானது. எமது தர்மத்திலே கூட சிலருக்கு மாட்டை கொன்று தண்டுகின்றதும் இருக்கின்றது. அதாவது எங்களுடைய நாயனாரோடத்தில் இருந்தாரே நந்தனர் திருநாளை போவார் அவர் மாடு வெட்டுகிறதுல அந்த சீவனம் செய்தவர். அப்ப அந்தந்த குரூப்புக்கும் அந்தந்த இது இருக்குது. ஆனா பொது தர்மமாக பொதுவாக விவசாயம் கொண்டு அல்லது தாவரம் கொண்டு பிழைக்கின்றவர்களுக்கு அந்த மாற்றுச்சி தடை செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது விளக்கப்பட்டிருக்கின்றது. இது பொது தர்மம் இயன்ற வரைக்கும் நம்பி கடைப்பிடிப்பவர்களை தர்மம் காக்கும். தர்மம் என்பது தாங்குவது தரு என்றால் தாங்குதல். ஆகவே பற்றி கொண்டால் காக்கும் நம்பிக்கை இல்லை என்று விட்டுட்டால் காக்கும் என்று சொல்ல இயலாது. மேலோட்டமாக பார்த்து நாங்கள் இதை சொல்ல முடியாமல் இருக்கும். மற்ற சமயத்தவர்களுக்கு அந்தந்த தர்மங்கள் வித்தியாசமானவை. அப்போ அந்தந்த இடத்துல வித்தியாசமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து நாங்கள் நுணா வீட்டில் போய் சொல்ல இயலாது மரக்கறி வச்சு சாப்பிடுண்டு அங்கே மீனும் சீலும் தான் உணவாக அந்த தேச ஆசாரத்தை பொறுத்தது தேச ஆசாரங்கள் அந்த சூழ்நிலைகளை பொறுத்தது. இதற்கும் அந்த சமயத்திலே இடம் இருக்கின்றது. எல்லா இடத்திலும் அந்த விதிகள் சொல்லப்பட்டதோடு விளக்குகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது.